ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி சைவ சித்தாந்த சொற்பொழிவு. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது சிவஞான சித்தியார். தலைப்பு சூத்திரம் 2, அதிகரணம் 4. வழங்குபவர் திரு கோமதி நாயகம் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
எல்லாம் வல்ல சிவபெரும்பொருளின் திருவருளினாலும், ஸ்ரீ அருளந்தி சிவாச்சாரிய சுவாமிகளுடைய குருவருளினாலும், சிவஞான சித்தியா சிந்தனை செய்யும் பெரும்பேறு நம் அனைவருக்கும் இந்த இணைய வழியிலே வாய்த்துள்ளது. நமக்கு தோன்றா துணையாக இருந்த அருள்பாளிக்கும் ஸ்ரீல ஸ்ரீ குருமா சன்னிதான பொன்னாத்திரவடிகளை போற்றி பரவி கொண்டு சித்தியார் சிந்தனை செய்ய முற்படுவோம். பாடல் எண் 179 பாடல். அண்டசம் ஸ்வேதசங்கள் உற்பிச்சம் சராயுசத்தோடு எந்தரு நாள் 84,100,000 உண்டுபல் யோனி எல்லாம் ஒழித்து மானுடத்து உதித்தல் கண்டிடில் கடலை கையால் நீந்தினன் காரியம் காண். சைவ சமயத்தை தவிர வேற எந்த சமயத்திலையும் இந்த செய்தி சொல்ல நம்மண்டுமே சொல்றது போல வந்து தெரியா. நம்ம சைவ சமயத்தை நோக்கி எப்பவுமே வந்து பறந்து விரிந்த நோக்கு இருக்கும், பறந்து விரிந்த நோக்கு இருக்கும் சைவ சமயம். நம்ம இந்த உலகத்தையும் தாண்டி அண்ட பகுதியின் உண்டை பிறக்கும் என்று நம்ம பேசுவோம். யாரும் நமக்கு அந்நியர் கிடையாது இந்த உலகத்தில். இப்போ இந்த பாடலிலே இந்த உயிர்கள் பிறப்புக்கு வரக்கூடிய 4 வகையை கூறுகிறார். 4 வழியிலே இந்த உயிர்கள் வந்து பிறப்புக்கு வரும். 7 பிறப்பு இருக்கு, 7 பிறப்பு. அந்த 7 பிறப்பு 4 வழியிலே தான் இந்த உலகத்துக்கு பிறப்புக்கு வந்தாகும். அந்த 4 வழி எது? அண்டசம். அண்டசம்னா முட்டை, முட்டையிலிருந்து வருவது. ஸ்வேதசம், ஸ்வேதசம்னா வியர்வையிலிருந்து வருவது. உற்பிச்சம், உற்பிச்சம் என்றால் விதையிலிருந்து வருவது. சராயுசம் என்றால் கருப்பையிலிருந்து வருவது, கருவிலிருந்து வருவது. இப்ப அண்டசம் முட்டையிலிருந்து வர்ற உயிர்கள் இதெல்லாம் பறவை இனங்கள். மயில், கோழி, என்னென்ன பறவை இனங்கள் இருக்கோ அது எல்லாமே முட்டையிலிருந்தா பிறப்புக்கு வந்தாகும். ஸ்வேதசம் வியர்வை, வியர்வையிலேருந்து என்ன வரும்? வியர்வையிலேருந்து பேன், புழு இது போன்ற பல வகையான உயிரினங்கள் உருவாகும், வியர்வையிலேருந்து உருவாகும். விதையிலேருந்து தாவரங்கள், எல்லா தாவரங்களும் விதையை வச்சு தான் வரும், விதையிலேருந்து வர்றதா எல்லா தாவரங்கள். சராயசத்தோட கருப்பை, பாலூட்டி வகையை சேர்ந்த எல்லா உயிர்களும் கருப்பை, வயிற்றிலிருந்தா கருதரித்து அந்த கருவிலிருந்து. இப்போ நாமெல்லாம் எந்த வகையிலேருந்து வந்திருக்கிறோம்? சராயசம் என்ற அந்த வழியின் வாயிலாக தான் இந்த பிறப்புக்கு வந்திருக்கும். இதில் இந்த 7 பிறப்புகள் கொடுக்கப்படலை, ஆனால் மொத்தமாக சொல்லிட்டார். 84,00,000, 84,100,000. இந்த உலகத்தில் எத்தனை வகை பிறவிகள், வகை வகையாக பிரித்தோம் அப்படின்னா, மானுடர், தேவர், தாவரம், விலங்கு, நீர்வாழ்வன் அப்படின்னு வகை தனித்தனியாக பிரித்து அதில் எத்தனை பிரிவு எல்லா பிரிவையும் சேர்த்தோம்னா 84,00,000 வகையான பிறவிகள் இங்கே இருக்கின்றன இந்த உலகத்தில் இருக்கு. 84,00,000 வகையான யோனி பேதம், வேறு வகையான பேதம் இது வேற எந்த சமயத்திலுமே கிடையாது. அது எந்தெந்த வகை என்பது நம்ம சித்தியாரில் விரிவாக குறிப்பிடல, ஆனால் சிவபிரகாசத்தில் உமாபதி சிவாச்சாரிய சுவாமிகள் ரொம்ப தெளிவாக கொடுத்துருக்காங்க. அது என்ன என்றால், 84,00,000 கணக்கு ஞாபகம். தாவர வகையில 19,00,000 பேதம், 19,00,000 பேதம். ஊர்வன, ஊர்வனா இந்த பாம்பு, பல்லி, முதல, ஓனா இதெல்லாம் இருக்கு இல்லையா, அதுல அந்த ஊர்வனில 15,00,000 வகை உயிரினங்கள், 15,00,000 வகை உயிரினங்கள். எப்படி இவ்வளவு லட்சம் இருக்கான்னு ஆச்சரியமா இருக்கானா இருக்கு. நாகத்தை பாம்புன்னு எடுத்துக்கிட்டோம்னா எத்தனை வகை பாம்பு இருக்கு? நல்ல பாம்பு, சாரா பாம்பு, பல பல வகையான பாம்பு இருக்கு. மலைப்பாம்பு, வெளிநாடுகளில் போனோம்னா அனக்கொண்டா அப்படியெல்லாம் இல்லாம பாம்புகள் இருக்கு. ஒரு எடுத்துக்காட்டுக்கா சார், முதலைகள்ல எத்தனையோ வகையான முதலைகள், பள்ளிகளே எத்தனையோ வகையான பள்ளிகள். இதெல்லாமே ஒட்டுமொத்தமாக பார்த்தோம்னா இந்த உலகத்தார்களை வந்து அதிகபட்சம் ஒரு 100-200 தான் பார்த்துருப்பாங்க. ஆனால் இருக்கிறது 15,00,000 ஊர்வன, 15,00,000 வகை ஊர்வன பிறப்புகள் இந்த உலகத்திலே இருக்கின்றது. நீர்வாழ் உயிரினங்களில் 10,00,000 வகை யோனிபேர், 10,00,000 வகை பிறப்புகள். சுறா, மீன் திமிங்கலம், வெவ்வேறு வகையான மீன்கள், ஆக்டபஸ், இந்த மாதிரி 10,00,000 வகையான நீர்வாழ் உயிரினங்கள் இருக்கிறது. பறவைகளிலே, பறவைகளில் 10,00,000 பறவை இனங்கள். பறவையினங்கள்ல 10 லட்சம் வகையான பறவை இனங்கள், எத்தனை பறவைகள் இருக்கு, காகம், குருவி, புறா, மயில்னு பல்வேறு பறவையினங்கள், 10 லட்சம் வகை இருக்குது. மிருகங்கள் விலங்குகள்ல நிலத்தில் வாழக்கூடிய விலங்குகளிடம் அதுல 10 லட்சம் வகை பிரிவு. மனிதர்கள்ல 9 லட்சம் வகை மனிதர்கள் இருக்காங்க, மனிதர்கள்ல மட்டுமே 9 லட்சம். மனிதர்கள்ல இத்தனை பேர் இருப்பாங்களா நமக்கே ஆச்சரியமா இருக்கும். இருக்காங்க, நாமளே இந்த வாழ்க்கையில பாக்குறோம் இத்தனை பேர். இந்த அடுத்த இப்ப பாத்தீங்கன்னா, இப்ப இந்த உலகத்துல நமக்கு தெரிஞ்ச அளவில், நம்ம ரொம்பலாம் உலகம் எல்லாம் சுத்தாட்டாலும் நமக்கு தெரிஞ்ச அளவில் இப்போ பார்த்தா நம்ம இந்திய நாட்டில் உள்ளவங்க எப்படி இருக்காங்க, நம்முடைய முகம், நம்முடைய உடலுடைய அமைப்பு, நம்முடைய தோல் இதெல்லாம் எப்படி இருக்குது. இப்போ இவங்கெல்லாம் சவுத் அமெரிக்கா போன்ற நாடுகள் இருக்கக்கூடியவங்க, மேற்கத்திய நாடுகளில் இருக்கக்கூடியவங்க எப்படி இருக்காங்க, ஆப்பிரிக்க நாடுகள் இருக்கவங்க எப்படி இருக்காங்க, சைனா, கொரியா போன்ற நாடுகள் இருக்கவங்க எப்படி இருக்காங்க, எத்தனை வகையான மனிதர்கள். எல்லாரும் மனிதர் தான், ஆனால் அந்த அவங்களுடைய அந்த அமைப்பிலே, அந்த தோற்றத்திலே எவ்வளோ வித்தியாசம் இருப்பார், எவ்வளோ வித்தியாசம். இது நாம கண்ணார பார்க்குறோம், நாம இந்த கண்ணார பார்க்குறோம். இன்னும் கண்ணுக்கு இன்னும் தெரியாதவங்க எத்தனை பேர் இருக்காங்க. இப்போ கருப்பினத்தவர்களே பார்த்தீங்கன்னா ஆப்பிரிக்காவில் மட்டுமே பல்வேறு வகையான கருப்பினத்தவர்கள், அவருடைய முகமெல்லாம் வித்தியாசமாக இருக்கும். இப்போ இந்தியாவிலே இப்போ நம்ம தமிழ்நாடு, ஆந்திரா, இங்கே கேரளாவில் இருக்கவங்க ஒரு மாதிரி இருப்பாங்க, வடநாட்டுக்கு போய் வடநாட்டில் உத்தராகண்ட் அங்கு உள்ளவங்கெல்லாம் கொஞ்சம் வித்தியாசமாக இருப்பாங்க, கொஞ்சம் மணிப்பூர், மேகாலயாலாம் போனால் அவங்க கொஞ்சம் வேறு மாதிரி இருப்பாங்க. இந்த மாதிரி பல்வேறு வகையான பிரிவுகள் மனிதர்களே இருக்காங்க. இந்த ரேஸை வந்து மறுக்கவே முடியாது, தனித்தனியாகத்தான் வகை இருக்குன்னு நம்ம சமயத்தே சொல்லப்பட்டிருக்கு, அதெல்லாம் ஒன்றுன்னு சொல்லிட முடியாது. அவங்கவுங்களுக்கு அந்தந்த தேசத்துக்குன்னு அந்தந்த பகுதிக்குன்று ஒவ்வொரு அமைப்பு இறைவன் உருவாக்கி வைத்திருக்கிறார். மனிதர்களில் 9 லட்சம் வகை மனிதர்கள் இருக்கும், தேவர்களில் 11 லட்சம் வகை தேவர்கள் இருக்காங்க. நம்ம நேரில் அவர்களை கண்ணால் பார்ப்பதில்லை, 11 லட்சம் வகை தேவர்கள் இருக்காங்க. இப்போ மொத்தமாக பார்த்தோம்னா தாவரம் ஒரு 19 லட்சம், ஊர்வன 15 லட்சம், நீர்வாழ்வன 10 லட்சம், பறவைகள் 10 லட்சம், மிருகங்கள் விலங்குகள் ஆகிய நிலத்தில் இருக்கக்கூடிய விலங்குகள் 10 லட்சம், மனிதர்கள் 9 லட்சம், தேவர்கள் 11 லட்சம். எல்லாத்தையும் கூட்டணும் அப்படின்னா 84 லட்சம் யோனி வீதம். இத்தனை வகை பிரிவுகள் இருக்கிறது. இப்போ பிறப்புக்கு வரணும் அப்படின்னா இந்த 84 லட்சம் யோனி வேதத்தில் ஏதாவது ஒரு பிரிவு நம்ம அந்த பிரிவில் வந்து தான் அந்த 4 வகை பிறப்பு, முட்டையிலேயோ, வேர்வையிலேயோ, விதையிலேயோ, இல்லைன்னா கருவிலேயோ வழியாக தான் இந்த உலகத்துக்கு பிறப்புக்கு வந்தாகும். இப்போ இந்த 7 வகை பிறப்பு, இந்த 7 வகையான பிறப்பு, 4 வகையில் இந்த உலகத்துக்கு வரக்கூடிய அந்த நிலை, இதில் எல்லாமே அடங்கிருச்சா, இதில் ஏதாவது விடுபட்டிருக்கா, எங்கேயுமே விடுபடலையே. எவ்வளவு சிறப்பான நூல் பாருங்க. இப்போ 84 லட்சம் உண்டு, 84 நூறாயிரத்தாய் எந்தருநாள், 84 நூறாயிரத்தாய் உண்டு பல்யோனி எல்லாம் ஒழித்து தன பிறவியும் பிறந்து கடைசி மானுடத்து உதித்தல் மனித பிறவி கிடைக்கிறது கண்டிடில் சகலாமப்பட்டியருடைய வாக்கு, கடலை கையால் நீந்திரன் காரியம் கான். இப்போ நமக்கெல்லாம் மானுடப்பிறப்பு கிடைச்சிருக்கு அப்படின்னு இப்போ நம்ம நிலைக்கே வரல, சாதாரண மானுடப்பிறப்பு சொல்றார், சாதாரண மானுடப்பிறப்பு, தெய்வ சிந்தனையே இல்லாத ஒருத்தர் இருக்காருன்னு வச்சுப்போம். அப்போ ஒருத்தர் மானுடப்பிறப்பு வந்துருச்சு அப்படின்னா அவர் எவ்வளவு பெரிய பயணம் செஞ்சிருக்கிறாரு. இந்த 84 லட்சம் யோனி பேரையும் தாண்டி ஒரு மானுடப்பிறப்பு வர்றதுங்கிறது, கடலை கையால் நீந்தி போகிறது எவ்வளோ பெரிய காரியம். அந்த உலகத்து இந்த உலகத்தில் 4 வந்து 3 பங்கு கடல் தான் இருக்கு, அந்த கடலை கையால் நீந்தி போகிறது சாத்தியமா, படகுல போனாலே முடியாது, ஃப்ளைட்டில் சுற்றினாலே எவ்வளோ நாள் ஆகும், எத்தனை நாட்கள் ஆகும், கையால் நீந்தினா அது எவ்வளவு நாள் ஆகுமோ, அவ்வளவு கடினமானது, அவ்வளவு அரிதானது, பிறர்க்கரிய பெரிய பேரு இந்த மானுட பிறப்பு. நமக்கெல்லாம் கொஞ்சம் ரொம்ப எளிமையாக இருக்கு சாமி சீக்கிரமா பிறப்பை கொடுத்துட்டாருன்னு. 36 தத்துவம், இந்த மாரட பிறப்பு, இதெல்லாம் சாதாரண விஷயம் இல்லை, இறைவன் கொடுத்த மிகப்பெரிய அருட்கொடை. அவர் நம்ம எந்த கைமாறுமே செய்ய முடியாது. மாணிக்கவா சுவாமி சொன்னது போல, அந்தமொன்றில்லா ஆனந்தம் பெற்றேன் யாதினி பெற்றதொன்று என்பால், யாதினி பெற்றதொன்று என்பால். என்கிட்ட நம்ம ஏதாவது சாமி கொடுத்துருக்கோமா இல்லை, அவர் தான் எல்லாத்தையும் கொடுத்துருக்கிறார். அவ்வளவு சிறப்பு மிக்கது. கடலை கையால் இந்திரன் காரியம் காண அந்த 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 வரி அன்பர்கள் கோடிட்டு வச்சுங்க. ரொம்ப முக்கியமானது. ஏன்னா இந்த பிறப்பு ரொம்ப ரொம்ப விசேஷமானது, கிடைத்தற்கு அரியது. அடுத்து இந்த உயிர் பிரிஞ்சுது அப்படின்னா மானுட பிறப்பு கிடைக்குமாங்கிறது ரொம்ப அரியுது. ஏன்னா எத்தனையோ உயிர்கள் பிறப்புக்காக காத்துட்டு இருக்கு. பிறந்தாலும் பாரத தேசத்துல பிறப்புமாங்கிறது அரியுது. அதான் அடுத்த படல சொல்றார். நரர்பயில் தேயம் தண்ணீர். சரி, இப்ப மானவர் இத்தனை பறவை நீர்வாழ்வன தாவரம் இதெல்லாம் தாண்டி தாண்டி கடைசியில் மானுட பிறப்புக்கு வந்தாச்சு. மானுட பிறப்பு வந்தா அது போதுமா என்றால் இல்லை. நரர்பயில் தேயம் தன்னில் நான்மறை பயிலா நாட்டில். மனிதர்கள் வாழக்கூடிய நாடா இருக்கணும் முதல்ல. அமேசான் காட்டில் பொறுத்த என்ன பிரச்சனை? விலங்கோட விலங்க வந்துட்டு போய் அப்படியே இருந்துட வேண்டியதான். நரர்பயிலக்கூடிய தேகமா இருக்கணும், மக்கள் வாழக்கூடிய நாடா இருக்கணும், மனிதர்கள் வாழக்கூடிய நாடு. அந்த நாடுகளுடைய கூட்டத்தில் லிஸ்டில் நான்மறை பயிலா நாட்டில் விரவுதல் ஒழிந்து வேத வழக்கில்லாத நாட்டில் பிறக்காம இருக்குது புண்ணியம் புண்ணியம் புண்ணியம். நான்கு வேதங்களுடைய வழக்கு இல்லாத நாட்டில் பிறக்கிறது புண்ணியம். எப்படி அது புண்ணியம்? நான்கு வேதத்தினுடைய வழக்கு எந்த நாட்டில் இருக்கு? பாரத மாதம் செய்த தென் திசை இந்த பாரத மண்ணில் மட்டும்தான் இருக்கு. அமெரிக்காலேயோ ஐரோப்பாலேயோ ஆப்பிரிக்காவிலேயோ அங்கெல்லாம் நான்கு வேதத்தினுடைய வழக்கு இருக்கா? அப்ப எங்க பிறக்கிறத புண்ணியம்? இங்க இருக்கிறதுதான் புண்ணியம். நியூயார்க் நகரத்தில் பிறந்து வாழ்றது அதுக்கு ஒன்றும் பெரிய புண்ணியம் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. காஞ்சி மாநகரத்தில் பிறந்து வளர்ந்து மாதம் செய்த தென் திசையில் திருவாரூர் தில்லை ஆலவா இந்த மாதிரி பகுதியில் வாழ்றதுதான் பெருந்தவம் பண்ணியிருக்கணும். பார்க்கறதுக்கு கொஞ்சம் விளையாட்டாக இருக்கும், எளிதாக இருக்கும், ஆனால் இதுதான் உண்மை. ஸோ ஆகம வாக்கு இருக்கு, மகா வாக்கியம். நரர்பயில் தேயம் தன்னில் நான்மறை பயிலா நாட்டில் விரவுதல் ஒழிந்து தோன்றல் மிக்க புண்ணியத்தான் ஆகும். வேத வழக்குடைய அந்த நாட்டில் பிறக்கிறது எவ்வளவு பெரிய புண்ணியம். புண்ணியம் இருந்தால் தான் பிறக்க முடியும். அப்போ தானே என்ன காரணம்? அது வேத நெறி தலைத்தோங்க மிகு சைவத்துறை வழக்கு. அந்த வேத நெறி வழக்குள்ள நாட்டில் தான் சைவத்துறை இருக்கும். வேதங்கிற ஆற்றின் வழியை பயணித்து தான் சைவத்துறையை அடைய முடியும். அதான் முடிந்த முடிவு. வேத வழிபாட்டினுடைய முடிந்த முடிவு சிவாகம வழிபாடு சைவத்துறை. அப்ப அந்த நான்மறை பழக்கம் இருக்கக்கூடிய வழிபாடு இருக்கக்கூடிய அந்த நாட்டில் பிறந்தாதான் அந்த உயிர் தவம் செய்வதற்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும். மற்ற நாடுகளில் தவம் செய்ய முடியுமா? பறிக்கிறதுக்கு புஷ்பம் கிடைக்குமா? வெளிநாடுகளில் பல நாள் அடையன் போய் இருந்திருக்கிறேன், சிவபூஜைக்கெல்லாம் புஷ்பமே கிடைக்காது. இங்கேயுமே கிடையாது, மனமுடைய மலர்களே கிடைக்காது. அபிஷேகம் பண்ணாலும் தன் இரவு நேரத்தில் நைட்டு 9 மணிக்கு மேலே திருடன் போல போய் யாருக்கும் தெரியாம அப்பார்ட்மெண்ட்டில் போய் நிர்மாலய ஜலத்தை விட்டுட்டு வரணும். ஏன்னா அங்கே யாரும் ஒத்துக்க மாட்டாங்க ஜலம் விட்டுறத. மஞ்சள்லாம் விட்டு அபிஷேகம் பண்ணுறதுனால வித்தியாசமான ஒரு நிறத்தில் இருக்கும். அது ஏதோ நம்ம தப்பாக ஒருத்தர் மாதிரி நினச்சிருவாங்க. ஏன்னா அங்கே தவம் செய்யக்கூடிய நாடுகள் அது கிடையவே கிடையாது. இந்த பிறவிய ஒளி இந்த பிறந்த இந்த பிறவிலேருந்து விடுபடணும், இந்த சிறையிலேருந்து விடுபடணும்னா மாதம் செய்த தென் திசையில மட்டும்தான் முடியாது, வேற எங்கேயும் முடியாது. பாரத நாட்டில் பிறக்கணும், அது ரொம்ப சிறப்பு. பாரத நாட்டில் பிறக்க ரொம்ப சிறப்பு. அதுலேயும் ரொம்ப சிறப்பு நம்முடைய தமிழ்நாட்டில் மாதம் செய்த தென் திசை என்று சொல்லக்கூடிய தமிழ்நாட்டில். ஏன்னா இங்கே சிவ வழிபாடு மிக உயர்ந்த நிலையில இருக்கு. தென்னாடுடைய சிவனா இருக்கிறார் அவர். அவர் எந்நாட்டவருக்கு இறைவனா இருந்தாலும் தென்னாட்டை தனக்குடைய நாடு தனக்குடைய நாடாக அவர் வைத்திருக்கின்றார். மிகப்பெரிய புண்ணியம், மிகப்பெரிய புண்ணியம். விரவுதல் ஒளிந்து தோன்றல் மிக்க புண்ணியத்தால் ஆகும். இப்போ இந்த நாட்டை விட்டுட்டு எல்லாரும் எங்கே போகிறாங்க? வெளிநாட்டை பார்த்து ஓடுறாங்க. அவன் இவ்வளவு பெரிய பாவிகள் பாருங்கப்பா. வேத வழக்குடைய நாட்டில் அவதரித்து எல்லாம் சிறப்பாக வாழ்ந்து எல்லா வாழ்க்கையும் கொடுத்து இது வேண்டான்னு நான் வரை பயிலாத நாட்டுக்கு தேடி செல்றாங்க செல்வத்துக்காக. அதுக்காக அவங்களுக்கு அந்த மாதிரி அடுத்து ஒரு பாடல் இருக்கு, அதை மாதிரி யோசித்துக்கு இருக்கிறோம். அது வினைப்பயன் சொன்னா என்ன செய்யறது? பரிதாபம். தரையினில் கீழே விட்டு தவம் செய் சாதியினில் வந்து பரசமயங்கண் செல்லா பாக்கியம் பண்ணுனாததே பண்ணுனாதே. மாதம் செய்த தென் திசையில பிறந்தாச்சு, வேத விளக்குடைய நாட்டில் பிறந்தாச்சு. பிறந்தாலும் தவம் செய்யக்கூடிய சாதியிலே பிறத்தல் பெரும் புண்ணியம். இங்க தவம் செய்யக்கூடிய சாதி அப்படின்னா என்ன அப்படின்னா எந்த ஒரு பிறப்பின் சொல்லப்படலாம். சிவ வழிபாடு செய்வதற்கு உரிய அந்த பிறப்பிலே பிறக்குது. இப்போ நல்ல ரெண்டு சிவனடியார்களுக்கு மகனா பிறந்தாங்க மகளா பிறந்தாங்க அப்படின்னா பிறக்கும் போதே திருநீர், கண்டிகை, திருமுறை, தேவாரம், செருவழிபாடு இது எல்லாமே வரும். இந்த குழந்தைங்க இந்த திருமுறையெல்லாம் ரொம்ப பரிச்சயமா இருக்கும், ரொம்ப எளிமை. செருவழிபாடு செய்யறது ரொம்ப எளிது. திருவம்பாவையில் சொல்லுவாங்க, விண்ணப்பம் செய்வாங்க இல்லையா, அன்னவரே என் கணவர் ஆவாரவர் வந்து சொன்ன பரிசே தொழும்பாய் பணி செய்வோம். இப்ப அந்த தவம் செய்யக்கூடிய சாதி, இந்த வழிபடக்கூடிய அந்த உயர்ந்த சாதி, மிக உயர்ந்த வகுப்புல பிறந்த சிவபெருமான வழிபடுனாலும் அது உயர்ந்ததா அர்த்தம் இல்ல. இந்த உலகம் சொல்லக்கூடிய தாழ்த்தப்பட்டவங்களா இருந்தாலும் அவங்க சிவபெருமான வழிபட்டாங்கன்னா அவங்க உயர்ந்தவங்க. சைவ சமயத்துல அதுதான் முக்கியமானது. சிவத்தை வைத்துதான் மதிப்பு, சிவத்தை வைத்துதான் மதிப்பே. கங்கையில போய் நீராடி பெருமானோட திருவடி சிந்திக்காம கங்கையில நீராடி பிரயோஜனம் இல்லை. சாதாரண ஒரு ஓடையில குளிச்சாலும் கங்கையை நினைத்துக்கொண்டு சிவபெருமான் நினைத்துக்கொண்டு ஒரு நீராடுவானே ஆனால் கங்கையில குளித்ததற்கு சமம். அறநடிக்க அன்பிலா செய்யும் அறம் பாவம் ஆயிடும், சித்தியால ஒண்ணுமே சிந்திச்சோம். அதனால மானுட பிறப்பெடுப்பது இன்னும் கடினம், ரொம்ப ரொம்ப கடினம். 84 லட்சம் யோனி வேதம் வந்த பிறப்புல மானுட பிறப்பெடுப்பது ரொம்ப கடினம். அதுதான் மானுட பிறப்பெடுத்தாலும் நான்மறை பயிலாத நாட்டில் பிறக்காமல் நான்மறை பயிலக்கூடிய நாட்டில் பிறப்பது அதை விட அரிது, மிகப்பெரிய புண்ணியம் செய்திருக்கணும். அப்படிப்பட்ட நான்மறை பயிலக்கூடிய நாட்டில் பிறந்தாலும் நல்ல செவழிபாடு செய்யக்கூடிய குடும்பத்திலே வந்து பிறப்பது அதைவிட பெரிய அரிது, அதைவிட பெரிய அரிது. இப்போ நாமெல்லாம் இப்போ ஒரு பிறந்திருந்தாலும் பிறந்ததுலேருந்து யாரும் பக்தி பண்ணலையே. ஒரு குறிப்பிட்ட காலத்தில் சுவாமி வந்து தடுத்தாட்கொண்டு கருணையோடு கலைஞர் அடியார்களோட பெரியவங்களோட சேர்த்து வைக்கிறார், நம்மளை ஆட்கொள்கிறார். இப்போ அந்த வாய்ப்பு இந்த மாதம் செய்த தந்திசையில் இருந்தால் தான் கிடைக்கும். நான் போய் ஷாங்காய் நகரத்தை வாழ்ந்தோம் அப்படின்னா யாராச்சும் வந்து ஆட்கொள்வாங்களா, நேரில் பார்க்க முடியுமா, மகா பிரதோஷம் பங்கேற்க முடியுமா, அன்னாபிஷேகம் பார்க்க முடியுமா, பிரம்மோத்சவம் பார்க்க முடியுமா, என்ன பண்ண முடியும்? செல்வர் எல்லா, அதாவது பணம் தான் பிரதானம்னா அது ஒரு உலகம், பொருள் தான் வேணும்னா அது ஒரு உலகம், அருள் வேணும்னா அது இந்த உலகத்துக்கு தான் வந்தாகும், நம்ம நாட்டுக்கு தான் வந்தாகணும். அதான் பரசமயங்கன் செல்லா, புறப்புற சமயத்துல போய் பிறந்துடாம. இப்போ புறப்புற சமயத்துல பிறந்தா என்ன பண்ண முடியும்? அந்த அந்த மதத்தை அனுஷ்டித்தாக வேண்டும், ஒரு வழியே கிடையாது. அது தவிர வழியில் நாமெல்லாம் அதை தாண்டி தான் வந்திருக்கோம். இன்னைக்கு இந்த நம்ம கண்ணால பாக்குற எல்லா புறப்புற சமயத்திலையும் நாம பிறப்பெடுத்து வழி வழியா வந்து படிநிலையில ஏறிதான் இன்னைக்கு சித்தாந்தத்துல வந்து நின்றுறோம். சித்தாந்தத்துறையில நிக்கிறோம்னா சாதாரண விஷயம் இல்லை, நேரடியாக வந்துட முடியாது. இந்த உலகத்தில் உள்ள எல்லா தத்துவ ஞானத்தையும் பார்த்துட்டு கடைசியில வந்து நின்னாதான் நவந்தரு பேதம்லாம் படிக்க முடியும், இல்ல படிக்க முடியாது. பரசமயங்கன் செல்லா பாக்கியம் பண்ணணும், அது எவ்வளவு பெரிய பாக்கியம், யாராலையும் அந்த பாக்கியத்தை ஈட்ட முடியாது. இப்போ சைவ சமய சார்பு கிடைக்கிறதே பெரும் வேறு. இந்த சார்புனா உயிர் வந்து சாரும் வண்ணமாக மாறும். மாலர்நேயம் மலை அன்பரோடு மரின்னு சொன்னார், அன்பரோடு மரி மாலர்நேயம் மலைந்தரோடு ஆலயம் தானே மரணத்துலமே. அந்த அன்பரோடு மறித்திருத்து அந்த சார்பு கிடைத்தது தான் பெரிய விஷயம். அந்த சார்பு நம்ம நாட்டில் தான், பாரத நாட்டில் தான் கிடைக்கும். அந்த பாக்கியத்தை நம்ம வார்த்தையால் சொல்ல முடியாது. அடுத்த பாடல் ரொம்ப ரொம்ப முக்கியமான பாடல், அற்புதமான பாடல், பொன்னால பொறிக்க வேண்டிய பாடல். வாழ்வனும் மையல் விட்டு வறுமையாம் சிறுமை தப்பி, தாழ்வனும் தன்மையோடும் சைவமாம் சமயம் சாரும் ஊழ் பெறல் அரிது, சால உயசிவ ஞானத்தாலே போல் இள மதியினானை போற்றுவார் அருள் பெற்றாரே. அருள் சிவாச்சாரிய சுவாமிகள் நிறுத்த முறையில், நிறுத்தம்னா அந்த முறையான வரிசைப்படி அந்த சோபான முறையில அப்படியே நம்மளை ஏத்திட்டு மேல கூட்டு போறார். முதல்ல உயிர்கள் பிறப்பை பத்தி சொன்னார், முட்டையில வேர்வையில விதையில கருப்பையில, அது 84 லட்சம் யோனி பேதம் இருக்குன்னார். அதுல உயர்வானது மானுட பிறப்புன்னார். அந்த மானுட பிறப்புல உயர்வானது நான்மறை பயிலக்கூடிய நாட்டுல பிறக்கிறதுன்னார். அந்த நான்மறை பயில நாட்டுல பிறந்தாலும் புறச்சமயம் புயிராது, சிவருமானை வழிபடக்கூடிய அந்த குலத்திலே வந்து பிறப்பது அதை விட அரிது என்றார். சைவ சமய சார்பு பெற்றாலும் இப்படிப்பட்ட ஒரு செய்வரா இருக்குது அரிது. எப்படிப்பட்ட செய்வரா? வாழ்வனும் மையல் விட்டு, இந்த உலக வாழ்க்கை மேல் கொண்ட அந்த மயக்கம், இந்த மயக்கத்தை விட்டு வறுமையாம் சிறுமை தப்பி, வறுமையை வந்து கால் தூசாக நினைக்கக்கூடிய அந்த நிலைதான் சிறுமை. அதாவது அதீத செல்வம் இருந்தாலும் அதில் மயங்கி விடாம, போகம் இருந்தாலும் அதில் மயங்கி விடாம, வறுமை எந்த செலவும் இல்லாமல் வறுமையில் வாடினாலும் உரிய போகங்கள் இல்லாட்டாலும் கலங்கி விடாமல் ரொம்ப சர்வசாதாரணமாக எடுத்துக்கொள்வது. முடியுமா, வாய்ப்பு இருக்குமா? எப்படி அப்படின்னா, நல்ல இனிப்பான அல்வா சாப்பிட்டாலும் ஒரே மாதிரி தான் இருக்கணும், உப்பே இல்லாத ஒரு பதார்த்தத்தை சாப்பிட்டாலும் ஒரே மாதிரி இருக்கணும். முடியுமா? சுவை தத்துவத்தை கடந்தால் தானே அது முடியும். முடியுமா நம்மால? அப்படிப்பட்டவங்களும் இன்னும் இருக்காங்க இந்த உலகத்தில். பல வருடங்களுக்கு முன் திருநெல்வேலி பக்கத்தில் இருக்கக்கூடிய சிவசீலம் என்ற தலத்தில் உள்ள ஒரு ஆசிரமத்தில் அடியின் போய் இருந்து சிவ வழிபாடு பண்ணிகிட்டு இருந்த காலத்தில் ராமகிருஷ்ண தபோவனத்தை சேர்ந்த ஒரு நாலு ரிஷிகள் வந்தான், துறவிகள். அவங்க எங்களோடு மலையில் வந்து இருக்காங்க. அந்த மலையில் எதுவுமே இருக்காது, கரண்ட்டு கிடையாது, எதுவுமே கிடையாது. நம்ம கொண்டு போகிறத வச்சு சமைச்சு நம்ம ஒரு நாலு நாள் ஐந்து நாள் அந்த ஆசிரமத்தில் இருந்துக்கலாம். அப்போ வந்த துறவிகளுக்கு நம்ம சாப்பாடு செய்வோம். ஒரு நாள் தான் அவங்க வந்தாங்க, அன்றைக்கு மாலையை திரும்பி செஞ்சுட்டாங்க. அவங்களுக்கு திருவமுது செய்யணும் என்று விருப்பப்பட்டு நானும் கூட இருந்த மற்ற சிவனடியார்களும் சேர்ந்து திருவமுதெல்லாம் செய்கிறோம். திருவமுதில் எதுலேயுமே உப்பு போட மறந்துட்டோம், எதுலேயுமே உப்பு போடல. தொட்டுக்க வைத்த கறியிலையும் உப்பு போடலை, குழம்புலையும் உப்பு போடலை, எதுலேயுமே உப்பு போடலை, முழுமையாக மறந்துட்டோம். அவங்களுக்கு வச்சு அவங்க அமுதலை எடுத்தாங்க, சாப்பிட்டாங்க, வாழ்த்திட்டு எங்களுக்கு ரொம்ப ஆசீர்வாதம் கொடுத்துட்டு அவங்க போயிட்டாங்க. அவங்க போனதுக்கப்புறம் நாங்கள் சாப்பிட இலையில் உட்காந்து சாப்பிட்றோம், ஒரு வாய் வெளில வைக்க முடியல. சிவசிவா இப்படி உப்பு இல்லாமல் துறவிகளுக்கு கொடுத்துட்டோமேனு ரொம்ப வருத்தப்பட்டோம். அப்புறம் ரெண்டு நாள் கழித்து சிவாலயத்துக்கு வந்து அவங்கள சந்திக்கும் பொழுது மன்னிப்பு கேட்டோம் அவங்கள்ட்ட. அப்போ அவங்க சொன்னாங்க, நாங்கள் எப்பவுமே உப்பு சேர்த்துக்கிறதே கிடையாது, அது திருவருளால் அன்னைக்கு இறைவனவர்களால் அப்படி நடந்ததுன்னு சொன்னாங்க. இங்கே எடுத்து என்ன செய்தி அப்படின்னா, ரொம்ப எளிதாக அந்த உப்புலாம் அமுது எடுத்துட்டு போயிட்டான். அவங்களுக்கு உப்பு போட்டு கொடுத்துருந்தாலும் அதே மாதிரி தான் எடுத்திருப்பான், ஏன்னா அவன் உப்பு வேணும்னு கேட்கல. அவங்களுடைய பக்குவம் அப்படி இது. வந்த இடத்துல வந்தவங்க சாப்பாடு கொடுக்கதே பெருசு, அவங்ககிட்ட போய் நாம் எனக்கு இப்படி வேணும் அப்படி வேணும் கேட்கக்கூடாங்கிற அந்த உயர்ந்த நாகரிக பண்பு அவங்ககிட்ட அந்த துறவியற்று இருந்திருக்கு. அதனால தான் எங்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லலை, சொல்லியிருந்தா கண்டிப்பாக போட்டு போடாமல் தான் இருந்திருப்போம். ஆனாலும் எப்படி இருந்தாலும் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய அந்த மனநிலை எதுவாக இருந்தாலும். செய்தி என்னென்னா, அங்கே உப்பு போட்டிருந்தாலும் அது அது அவங்கள ஒன்றும் பாதிப்படி சேர்ந்துருக்காது, அப்படி ஏற்றுருப்பாங்க. அதுபோல தான் இது வச்சுன்னு எடுத்துக்காட்டுக்காக, வாழ்வனும் மையில் விட்டு வறுமையாக சிறக்கு, ஓடும் செம்பனும் ஒக்கவே நோக்குவார். இதுக்கு எடுத்துக்காட்டு நம்ம பார்க்கணும் அப்படின்னா வேற எங்கே போனோம்னா நாயன்மார் புராணத்துக்கு தான் போயிடும். வாழ்வனும் மையில் விட்டவங்க யார்? திருநாவுக்கரசு பெருமான் திருப்புகலூர்ல தேவலோக அரம்பியர் எனப்பும்போது அப்போ அவர் என்ன சொன்னார், உன்னால் இங்கே என்ன குறைவுடையினா திருவாரூர் அம்மானுக்கு ஆளானினா. மயங்கல அந்த தேவலோக அரம்பியர் செய்த அந்த சாரியெல்லாம் சுவாமி மயங்கல. அப்புறம் தங்கம் வெள்ளி நவமணிகள சுவாமி குற்றார். அப்புறம் ஒரு உலகார்ப்பணி செய்யக்கூடிய அந்த பகுதியில் அது அத்தனையும் கீழே கிடந்த குப்பையோடு அதையும் சேர்த்து வாவில் வீசிட்டார் சுவாமி. வாழ்வனும் மையல் விட்டு, இதான் வாழ்வனும் மையல். சேரமான் பெருமாள் நாயனார் சேரகுல பேரரசோட பரம்பரையிலே அவதரித்தவர், அரசருடைய மகனாக அவதரித்தவர். அடுத்து அந்த சேரர்களுக்கு உரிய செங்கோலை தாங்கி அரசாட்சி செய்ய வேண்டிய உரிமையை பெற்றவர். அவர் என்ன செய்கிறார், உலகின் இயல்பும் அரசியல்பும் உறுதியல்ல என உணர்வார். புலரியலிருந்து புனல் மூழ்கி புனித வெண்ணீற்றினும் மூழ்கி நிலவு திரு நந்தவனத்து நீடும் பணிகள் பணி அஞ்சை களத்தில் பணி செய்கிறார். அரசருக்கு மகனாராக அவதரித்தாலும் திரு அஞ்சை களத்தில் ஆசிரமம் அமைத்து திருமடம் அமைத்து அஞ்சை களத்திற்கு தொண்டு செய்தார். இப்பதான் வாழ்வெனுமையல் விட்டு ஐயடிகள் காடவர்கள் நாயனார் பல்லவ பேரரசர் அரசாட்சி இன்னல் ஒரு ராஜானா நாட்டுக்கே அவர் தான் இறைவர். அவர்கிட்ட இல்லாத செல்வம் இல்லை. அவர் ஆணை பிறப்பித்தா எதனாலும் செய்யலாம். அத்தனையும் தூக்கி போட்டுட்டு ஒரு நொடியில் மகனிடப்படுத்திட்டு சென்றார். இப்போ இந்த மாதிரி வாழ்வனும் அந்த வாழ்க்கையில் உள்ள அந்த மையில விட்டுறது சாதாரண விஷயமா? நாம் வந்து பேசுகிறோம் செய்கிறோம், இப்போ அந்த நிலைக்கெல்லாம் என்றைக்கு போவோம் தெரியல. நம்ம சென்ற வகுப்பில் சிந்தித்தது போல் நம்ம அந்த தத்துவங்களெல்லாம் ஒவ்வொரு தத்துவமாக கடந்தால் தான் அந்த மையில் விட்டு போக முடியும். இந்த மாய மயக்கத்தை நிச்சயமாக செய்யும். இந்த வாழ்வனும் மையில் விட வேண்டும், மையல் விட்டு நம்ம பெரிய புராணத்தில் நம்ம சான்றுகள்லாம் பார்க்குறோம். வறுமையாக சிறுமை தப்பி, ஒருத்தட்ட செல்வம் அளவுக்கு அதிகமாக இருந்தாலும் தப்பு பண்ணுவார், செல்வமே இல்லாட்டாலும் தப்பு. இந்த ரெண்டு இருந்தாலும் பக்தி பண்ணுறது கிடைக்கும். உலகியல நம்ம பார்க்குறோம், அளவுக்கு அதிகமான செல்வம் உள்ளவங்க அவங்க கோயிலுக்கு வர்றதே ஒரு தோரணையாக தான் இருக்கும் இல்லையா. அவங்க வந்து கோயிலில் வந்து வழிபாடு பண்றது எல்லாமே அவங்களுக்கு கிடைக்கிற மரியாதை எல்லாமே வித்தியாசமா இருக்கும். ஒண்ணுமே இல்லாதவனுக்கு மரியாதையே இருக்காது, ஒண்ணுமே இல்லாதவங்களுக்கு மரியாதையே இருக்காது. அதனால இந்த வறுமையை வந்து ஒரு சிறுமையை எல்லாரும் பார்க்கறோம். பொருள் இல்லாருக்கு இவ்வளவு இல்லைன்னு சொன்னது போல இப்போ வறுமை வந்துருச்சு அப்படின்னா அது ஒரு அது ஒரு மிகப்பெரிய சிறுமையாக இந்த உலகிலே எல்லாரும் பார்ப்பாங்க. ஆனா நம்ம அருளியல்ல நம்ம நாயன்மார்கள் எப்படி வந்திருக்கிறாங்க, இளையான்குடி மாற நாயனார் அந்த அந்த நான் அந்த ஊருக்கே மன்னன் போல வாழ்ந்தவர். அவர்கிட்ட இல்லாத செல்வம் இல்லை, நான் சாப்பிட்றதுக்கு திருவமுது இல்லை, மூணு நாளாக சாப்பிடல, செல்வத்தராக வாழ்ந்த அந்த ஊர்லே பரம ஏழையா வாழணும்னா அதுக்கு ஒரு பத்துக்கு ஒரு பக்கம் இருக்கணுமே, முடியுமா எல்லாராலையும்? நாமளும் ஊரை விட்டு கிளம்பி ஓடி போயிடுவோம், மானத்தை காப்பாற்றணும்னு கஷ்டப்பட்டாலும் வேற ஊர்ல போய் கஷ்டப்படுவோம், யாருக்கும் தெரியாம இருப்போம். அந்த ஊர்லேயே வந்தார் கலிய நாயனார், திரு ஒற்றியூர்ல மாபெரும் செல்வந்தர். ஒற்றியூர் பெருமானுக்கு பணி செய்து பணி செய்து அனைத்து செல்வத்தையும் ஆண்டவர்களுக்காக கொடுத்துட்டார், செக்கிழித்தார். அதே ஒற்றியூர்லே தன் மனைவியை கொண்டு போய் வைத்து பெருமானுக்கு எண்ணெய் வாங்குவதற்காக சந்தியில் போய் நின்றார். படம் பக்கநாதரே வந்து அவர் திருக்கருத்தை பிடித்தார். வறுமையை சிறுமையா நினைச்சவங்க இவங்கெல்லாம், வறுமையை சிறுமையா நினைச்சவங்க. இப்ப வறுமையை ஒரு சிறுமையா நினைக்க வேண்டும். தாழ்வனும் தன்மையோடு ரொம்ப ரொம்ப முக்கியமான சைவ சமயத்தின் அடிப்படை, சைவ சமயத்தினுடைய அடி உயிர் நாதமே இதுதான். இது இல்லை அப்படின்னா அது எப்படி ஒரு உடல்ல உயிர் இல்லைன்னா பிணத்துக்கு சமமோ அதுபோல தாழ்வு அப்படிங்கிற அந்த தன்மை இல்லை அப்படின்னா சிவனடியாருக்கு தகுதி இல்லாதான், துளியும் தகுதி இல்லாதான். தாழ்வு என்பது வயது வித்தியா வயதை பொறுத்து வருவது இல்லை, எங்கு பார்த்தாலும் தாழ்வு, திருவிடத்துக்கிட்ட தாழ்வு. முக்கியமாக குருநாதர்கிட்ட, பெரியவங்கிட்ட, ஞானிகள்கிட்ட எல்லோருடையும் அந்த தாழ்வுடன் தன்மையோடு இருக்கிறது. அதை இந்த காலத்தில் பார்க்கறது, சைவ சமயத்திலே பார்க்கறது அரிதாயிருச்சு இல்லையா? அப்போ இந்த உலகில் நம்ம சொல்ல வேண்டும், உலக உலகியல் கலியுகத்தில் எங்கேயோ போயிட்டு இருக்கு உலகம். சைவ சமயத்திலே வந்து தாழ்வுடன் தன்மை அப்படிங்கிறது பூத கண்ணடிச்சு தான் பார்க்க முடியிருக்கு. திருமுறை இப்போ விண்ணப்பம் செய்கிறவங்க, பெரிய புராணம் படிக்கிறவங்க, சித்தாந்தம் பயில்றவங்கிட்டே இந்த தாழ்வுடன் தன்மைங்கிறது தேடி பார்த்தாலும் கிடைக்கல. இந்த மூணுமே கிடையாது, ரொம்ப ரொம்ப அரிது. அங்கெங்கேயாச்சும் எங்கேயாச்சும் இருப்பாங்க, இருக்க போய் தான் சாமி இன்னும் கரடியோடு மழைப்படியை வைக்கிறா இல்லைன்னு சொல்லிட முடியாது. இந்த உலகத்தில் அங்கங்கே எங்கேயோ உத்தமமான சீலமுடைய சிவனடியார்கள் பக்தர்கள் இருக்காங்க. இந்த வாழ்வனும் மையல் விட்டு வறுமையாம் சிறுமை தப்பி தாழ்வனும் தன்மையோடு இருக்கக்கூடிய பக்தர்கள் இருக்காங்க. இருக்க போய் தான் இந்த உலகம் இன்னும் இயங்கி கொண்டிருக்கிறது. அவங்களுக்காக தான் சுவாமி இந்த உலகத்தின்னு விட்டு வச்சிருக்கிறார். தாழ்வனும் தன்மையோடும், தாழ்வனும் தன்மைன்னு பார்க்கும்பொழுது திருநாவுக்கரச பெருமான எடுத்துக்காட்ட நம்ம சிந்திக்கலாம். சிவபெருமானே அவருக்கு நாவுக்கு அரசு என்று திருநாமத்தை வழங்கி நற்சான்றில் இருந்த உலகத்தினுடைய எல்லா நாவுக்கும் அரசர் அவர். அவரை குருவாக கொண்டு அப்புதி நாயனார் வழிபாடு செய்து கொண்டிருக்கிறார். அவருடைய இல்லத்துக்கு செல்கிறார் அப்புற பெருமான். சென்ற உடனே சொல்லியிருந்திருக்கலாம், நான் தான் திருநாவுக்கு அரசு, ஏன்னா நம்மளைத்தான் இவர் குருவா வச்சு வழிபடுறார். எல்லா இடத்துக்கும் ஆண்டால அரசு அமுதும் சாலை திருநாவுக்கரச தண்ணீர் பந்தல் எல்லா இடத்துலையும் வைத்திருக்கிறார். பெருமையா சொல்லியிருந்திருக்கலாம். அப்ப அப்பர் சாமி நேந்திரமா சொன்ன, தன்னை எப்படி அறிமுகப்படுத்தி கொண்டார் தெரியுமா? இப்ப புறசமயத்திலே இருந்து சூலை என்று நோய் நோய் இறைவன் அருளாலே பெற்று சைவ சமயத்திலே இறைவனால் வருவதற்கு ஆட்கொள்ளப்பட்ட ஒரு சிறியவன் நான் தான் திருநாவுக்கரசு சொல்லப்பட்டார். திருளும் அறிவில்லாத சிறுமையே, இதுதான் தாழ்வனும் தன்மை. இதுக்கு பேர் தான் தாழ்வனும் தன்மை. தாழ்வனும் தன்மையெல்லாம் நம்ம வந்து புராணங்கள்லாம் பெரிய புராணம் படித்தால் மட்டுமே வரும். இந்த வாழ்வனும் மையல் வறுமையாம் சிறுமை தப்புறது, மையல் விட்டு வறுமையாம் சிறுமை தாழ்வனும் தன்மை வரணும், இந்த மூணு வரணும் அப்படின்னா அதற்கு நமக்கு துணை செய்வது திருத்தொண்டர் புராணம் என்ற பெரிய புராணமே. இந்த பெரிய புராணத்தை முழுமையாக படித்து அதனுடைய உண்மை பொருளை உணர்ந்தவர்கள் இந்த மூன்றை கடப்பது ரொம்ப எளிது. இப்போ நடக்கும் தெரியாது, ஆனால் அதுதான் துவக்கம். திருத்தொண்டர் புராண வழிபாடு தான் துவக்கம். அதை துவக்கிட்டோம் அப்படின்னா இந்த மூணு நிலையை அடைவதற்கான பயிற்சியில் நம்ம ஈடுபட்டு இருக்கோம்னு அர்த்தம். விட்டுறக்கூடாது, அது வரும். அந்த நிலை வரும் வரை, அந்த ஞானம் வரும் வரை அந்த வழிபாடு செய்து கொண்டே செய்து கொண்டே செய்து கொண்டே இருக்கும். தாழ்வனும் தன்மையோடும் சைவமாம் சமயம் சாரும் ஊழ்பிரல் அரிது. தாழ்மையோ சிவசிவா அடியார்க்கு அடியேன்னு இருக்கிறது. சுந்தர பெருமான் தம்பிரானுக்கே தோழர், சிவபெருமானுக்கே தோழர். அவர் திருவாரூர் தளத்தில் உள்ள வரும்போது தேவாசீன் திருக்கோணத்தில் அடியார்களை பார்த்து இவர்களுக்கு அடியனாக பண்ணும் நாள் என்னால் சொல்றார். இங்க இருக்க அடியார்களுக்கு அடியவனாக பண்ணுவது என்னால். இந்த தாழ்வனும் தன்மை, தாழ்வனும் தன்மை எப்ப வரும் அப்படின்னா, ஒரு உயிர் தன்னை உணர்ந்து தமையுடைய தன் உணர்வா, தன்னை உடையவனே உணர்ந்துருச்சு தன்னையும் உணர்ந்து விட்டது என்றால் தாழ்வன் தன்மை வந்துடும். சிவபெருமானுடைய சிறப்பையும் இந்த உயிர் தன்னுடைய சிறுமையும் கொஞ்சம் உணர்ந்தா போதும், ரொம்பலாம் உணரணும், ஆயிரத்துல ஒரு பங்கு உணர்ந்தா கூட போதும், தாழ்வனும் தன்மை வந்துவிடும். நமக்கு வரல அப்படின்னா நம்ம உணர்ந்தமாக நடித்து கொண்டு இருக்கின்றோம். நடிப்பு தானே, நடிப்பு தான் பாதிய, நடித்து கொண்டு இருக்கிறோம், இன்னும் முழுமையா வரல. நமக்கு நாமே கேள்வி கேட்டுக்கல, நமக்கு அது வந்திருக்கிறா, நமக்கு வந்திருக்குதா, நம்ம அப்படி இருக்கிறோமா, சுய பரிசோதனை எல்லோரும் செய்து பார்த்துக்கொள்ளலாம். வரல அப்படின்னா அப்ப இன்னும் நம்ம முயற்சி செய்து கொண்டேதான் இருக்கணும், வழிபாட்டை பெருக்கணும், அதிகம் இவ்வளவு காலமா செஞ்ச வழிபாடு காணாது, இன்னும் பெருக்கணும். தாழ்வனும் தன்மையோடும் சைவமாம் சமயம் சாரும் ஊழ் பெறல் அரிது, அந்த புண்ணியம் பெறுவது ரொம்ப 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 அரிது. இந்த மூன்று நிலையில இருந்து சைவ சமயத்துல ஒருவன் சிவபக்தனாக வாழ்வதுங்கிறது அந்த அந்த தவம் கிடைக்கிறது மிகப்பெரிய அரிது, அரிதுன்னு அருள் சிவாச்சிய சுவாமிகள் சொல்லிட்டார். சால உய சிவஞானத்தாலே, உயர்ந்த சிவஞானத்தால், அதாவது பரஞானத்தாலே சித்தியார் இதுவன்று சைவ சித்தாந்தம் பயின்று தத்துவ ஞானம் பெற்று சிவஞ குருவருளினாலே சிவஞானத்தை முழுமையாக கைவரப் பெற்றவர்கள், போலில மதியனானை போற்றுவார், அந்த ஞானத்தால வழிபடுபவர்கள், ஞானத்தை கொண்டு வழிபடுபவர்கள் அருள் பெற்றாரே, அவங்க வீடு பேறு பெறுவார்கள். யாருக்கு வீடு பேறு கிடைக்கும் அப்படின்னா இவங்களுக்கு மட்டும்தான் வீடு பேறு கிடைக்கும். வாழ்வனும் மையல் விட்டு வறுமையாம் சிறுமை தப்பி தாழ்வனும் தன்மையோடும் சைவாம் சமயம் சாரும் உள் பெறல் அறிது, சால உய சிவ ஞானத்தாலே போலில மதியனானை போற்றுவார் அருள் பெற்றாரே. எவ்வளவு நுட்பமான பாடல், எவ்வளவு ஒரு நுட்பமான பாடல். அந்த வீடு பேர் பெறுவதற்கு முக்கியமான மூன்று தகுதியை சொல்லிட்டார் அருள் சிவாச்சாரிய சுவாமிகள். இப்ப நம்ம இந்த சைவ சித்தாந்த வழிபாட்டினுடைய பயனா எதாவது நம்முடைய நோக்கம் என்னது, நம்முடைய இலக்கு இந்த மூன்று நிலையில அடைவது, வாழ்வனும் மையில் விட்டு வறுமையாம் சிறுமை தப்பு தாழ்வனும் தன்மையோடு சைவாம் சாமி. இப்ப சைவ சமயத்தில் இருக்கும், ஆனா அருள் சிவாச்சாரிய சுவாமிகள் சொன்ன இந்த மூன்று நிலையோட சைவ சமயத்தில் இருக்குமா, இல்லை. இப்போ அந்த நிலையை நம்ம அடைவதற்காக திருமுருளும் குருமுருளும் நமக்கு துணையாக இருக்க வேண்டும் என்று நாங்கள் விண்ணப்பம் செய்து கொள்வோம். அடுத்த பாடலிலே இந்த பாடல் முக்கியமான பாடல், இந்த வாழ்வனும் மையில் அன்பர் பெருமக்கள் இந்த பாடலை பாராயணம் செய்து கொண்டால் அதிக நலன் பயன். பாடலை அன்பர்களை விட்டுறாதீங்க, இந்த நம்ம வாழ்றமோ இல்லையோ அந்த பாடலையாச்சும் பாராயணம் பண்ணி வைத்துப்போம். இந்த பாராயணம் செய்த புண்ணியத்தால் என்னைக்காவது ஒரு நாள் ஞானம் வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு. சில பாடல்கள் விடாம படிக்கணும். பெரிய நம்ம சிவஞான சித்தியார்ல அன்பர்கள் குறிப்பு எடுத்து வச்சுக்கீங்க அப்படின்னு சொல்ற சில முக்கியமான பாடல்கள், ரெண்டாம் சூத்திரத்துல 99 பாடல் என் 99 பாராயணம் செய்து கொள்ள வேண்டும். பாராயணம் செய்ய வேண்டிய பாடல் என்ன சொல்ற நீங்க பாராயணம் பண்ணி வச்சுக்கங்க. 99 பாடல், 115 பாடல், 123 பாடல், 164 பாடல், 167 பாடல், 181 பாடல், 182 பாடல். 181 இந்த பாடல் இப்ப நம்ம சிந்திச்சது, அடுத்த பாடலும் அற்புதமான பாடல் 182. இப்ப இந்த இத்தனை பாடல்களையும் அன்பர்கள் அவசியம் பாராயணம் செய்து வைத்துக் கொள்ள வேண்டும். சாய்ஸில் விட்டுட்டு போக முடியாது, கண்டிப்பா படிச்சிருக்க.